إن الحمد لله نحمده ونؤمن بالله ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله أما بعد إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قاف القرآن المجيد بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد இவ்வுலக வாழ்க்கையை போன்று மறுமை வாழ்வும் எப்பொழுதும் எம் சிந்தனைகளில் இருக்க வேண்டும். அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா மனிதர்களாக எங்களை படைத்து எமக்காக இரு வகையான வாழ்க்கைகளை தேர்வு செய்திருக்கிறார். அதிலே ஒன்று நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கையாகும். இந்த உலக வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் நாம் பிறந்து ஒவ்வொன்றையும் சரியாக விளங்கிக் கொள்ளக்கூடிய பருவம் வந்தது முதல் அந்த அறிவு எம்மை விட்டு செல்லும் வரைக்கும் இந்த உலகத்திலே அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதனை சிந்திக்கக்கூடியவர்களாக திட்டமிடக்கூடியவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அது கல்வித்துறைகளிலும் சரி, வியாபார துறைகளிலும் சரி, குடும்ப வாழ்க்கை சார்ந்த துறைகளிலும் சரி, இன்னும் என்னென்ன இந்த உலகிலே காணப்படுகிறதோ, நாம் எதையெல்லாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோமோ அதற்காக இன்றே இப்பொழுதே நாம் திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறோம். அதே நேரம் நாம் எல்லோரும் அறிந்த ஒரு உண்மை, இந்த உலக வாழ்க்கை என்றோ ஒரு நாள் முடிந்துவிடக்கூடியது. நானும் நீங்களும் என்றோ ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டும் பிரிந்து விடுவோம். அதை யாராலும் தடுக்க முடியாது. அதே போன்று எமக்கு இன்னும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கையிலும் நாம் எப்படி இருக்க வேண்டும், எமக்கு என்னென்ன கிடைக்க வேண்டும் என்பதனையும் திட்டமிட்டால்தான் நாம் சரியான வாழ்க்கையை இந்த உலகத்திலே வாழுகிறோம் என்று அர்த்தமாகும். ஏனென்றால் இந்த உலக வாழ்க்கை முடிந்துவிடக்கூடியது, அந்த மறுமை வாழ்க்கையோ நிரந்தரமானது. அங்கே மரணம் என்ற ஒன்று கிடையாது. ஒரு மனிதனுக்கு சுவனம் கிடைத்தாலும் சரி, நரகம் கிடைத்தாலும் சரி, அங்கே அவன் நீடோழி காலம் வாழப்போகிறான். எனவே அங்கே நான் எப்படி இருக்க வேண்டும், என்ற சிந்தனை எம் ஒவ்வொருவருக்கும் அல்லும் பகலும் இருக்க வேண்டும். அதற்காக நாம் ஒவ்வொருவரும் அனுதினமும் முயற்சி செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே இன்றைய இந்த இடத்திலே அந்த மறுமையை பற்றிய சிந்தனையில் எப்பொழுதும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதனை சற்று சிந்தித்து பார்ப்போம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சூரா அல் இஸ்ரா என்ற அத்தியாயத்தின் 17, 18, 19 வசனங்களிலே இவ்வாறு கூறுகிறார். من كان يريد العاجلة أجلنا له فيها ما نشاء. யார் இந்த உலகத்தை மட்டும் குறிவைத்துக் கொண்டு மர்மையை பற்றிய சிந்தனையே இல்லாமல் தனக்கு கிடைக்கப் பெறக்கூடிய அனைத்தும் அவசரமாக கிடைத்துவிட வேண்டும், உலகிலேயே கிடைத்துவிட வேண்டும் என்ற சிந்தனையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அப்படி வாழக்கூடியவர்களில் நாம் நாடியவர்களுக்கு நாடிய அளவு இவ்வுலகத்திலே கொடுப்போம். ثُمَّ جَعَلْنَا لَهُ جَهَنَّمَ يَصْلَاهَا مَذْمُومًا مَدْحُورًا. இந்த உலகத்திலே இந்த உலகத்தையே குறிவைத்து வாழ்பவர்களுக்கு எல்லோருக்கும் அல்லாஹ் கொடுக்க மாட்டான், அவன் நாடிய சிலருக்கு நாடிய அளவு கொடுப்பான். கொடுத்து விட்டு என்ன செய்வான்? ثُمَّ جَعَلْنَا لَهُ جَهَنَّمَ அவர்களுக்காக நாளை மறுமையிலே நரகத்தை மாத்திரமே தயார் செய்து வைத்திருக்கிறார். அங்கு அவர்களுக்கு வேறு எதுவும் கிடையாது, அதிலே அவர்கள் இழிவடைந்தவர்களாக நிந்திக்கப்பட்டவர்களாக நுழைவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், அதே நேரம் யார் மறுமையை சிந்தனையில் நிறுத்தி அங்கே தனக்கு இது கிடைக்க வேண்டும் அது கிடைக்க வேண்டும் என்று திட்டமிட்டு உலக வாழ்க்கையை வாழுகிறாரோ அந்த மறுமையிலே தனக்கு ஈடேற்றம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இவ்வுலகிலே அவர் பாடுபடுகிறார் என்றால் வஹுவ முஃமினுன், அதே நேரம் அவர் விசுவாசியாக இருக்க வேண்டும். வெறுமனவே மறுமையை சிந்தனையில் நிறுத்துகிறார், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறார், இன்னும் பல விடயங்களை செய்கிறார் என்றால் இவரை பற்றி அல்லாஹ் சொல்லவில்லை. விசுவாசியாக இருக்க வேண்டும், மறுமையை சிந்தனையில் நிறுத்த வேண்டும், அதற்காக முயற்சி செய்ய வேண்டும். அப்படி ஒருவர் செய்தால் இத்தகையவர்கள் இருக்கிறார்களே, இவர்களது முயற்சிதான் வரவேற்கத்தக்கது, இவர்களது முயற்சிதான் மிகவும் பெருமதி வாய்ந்தது என்று அல்லாஹு தஆலா சூரத்துல் இஸ்ரா என்ற அத்தியாயத்திலே குறிப்பிடுகிறார். எனவே இந்த வசனத்திலே நாம் சுருக்கமாக விளங்கக்கூடிய அம்சம், இந்த உலகத்தை மட்டும் குறிவைப்பவர்களுக்கு அவர்களுக்கு இது கிடைத்து விட்டதென்றால் மறுமையிலே அவர்களுக்கு நரகம் மட்டுமே இருக்கிறது. மறுமையை யார் குறிவைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாரோ அதற்காக முயற்சி செய்கிறாரோ அவருடைய முயற்சிதான் வரவேற்கத்தக்கது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். இதே விடயத்தை சற்று வித்தியாசமாக சூரத்துல் பக்கரா என்ற அத்தியாயத்தின் 200, 201, 202 வசனங்களிலே அல்லாஹ் இவ்வாறு கூறுகிறார், மனிதர்களில் சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் என்ன சொல்வார்கள் என்றால் அவர்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்திப்பார்கள். எப்படி பிரார்த்திப்பார்கள் என்றால், ரப்பே எங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையிலே நன்மைகளை தந்துவிடு, இந்த உலகத்திலே இதை தந்துவிடு, இந்த உலகத்திலே அதை தந்துவிடு என்று அவர்கள் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். மறுமையை பற்றிய சிந்தனை அவர்களுக்கு இல்லை, இத்தகையவர்களுக்கு நாளை மறுமையிலே எந்த பங்கும் கிடையாது. சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், وَمِنْهُمْ مَنْ يَقُولُ رَبَّنَا آتِنَا فِي الدُّنْيَا حَسَنَةً وَفِي الْآخِرَةِ حَسَنَةً وَقِنَا عَذَابَ النَّارِ. அதே நேரம் மனிதர்களிலே இன்னும் சிலர் இருக்கிறார்கள். அவர்கள் அல்லாஹ்விடம் கேட்பார்கள், யா அல்லாஹ், இந்த உலகத்திலே எனக்கு நல்லவற்றை தா, மறுமையிலும் எனக்கு சிறந்தவற்றை தா, நரகத்தின் வேதனையிலிருந்து என்னை காப்பாற்றிவிடு என்று கேட்கக்கூடியவர்களும் மனிதர்களில் இருக்கிறார்கள். உலகத்தையும் கேட்கிறார்கள், உலகத்தை மட்டும் கேட்கவில்லை, மறுமையை கேட்கிறார்கள், நரகத்தை பற்றி யோசிக்கிறார்கள், அதிலிருந்து பாதுகாக்கும்படி வேண்டுகிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் இந்த உலக வாழ்க்கையிலே சம்பாதித்து கொண்டவற்றின் காரணமாக அவர்களுக்குரிய பங்கு மறுமையிலே இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே இந்த வந்தனமும் மிக அழகாக, வெறுமெனவே இந்த உலகை மட்டும் குறிவைத்து நாம் வாழ்ந்துவிடக் கூடாது என்பதனை திட்டவட்டமாக கூறி கொண்டிருக்கிறது. எனவே எம் ஒவ்வொருவருடைய சிந்தனையும் செயல்பாடுகளும் எம்முடைய அன்றாட முயற்சிகளும் எதனை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதனை நாம் ஒவ்வொருவரும் சுய விசாரணை செய்வோமாக. அப்போது கௌடிய நாதா அஸ்தகஃபிருல்லாஹ லீ வலக்கும். إن الحمد لله نحمده ونستعينه ونؤمن بالله ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد இம்கண்களால் நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கையை மட்டும் எமது மனதில் நிறுத்தாமல் அந்த மறுமையையும் சேர்த்து நாம் சிந்தித்து செயல்படுகிற போது இந்த உலகத்தின் பல்வேறு பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு பாக்கியம் எம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும். எனவேதான் அல்லாஹ் தஆலா இந்த அனைத்தையும் சேர்த்து சிந்திக்கும்படி அல் குர்ஆனின் பல இடங்களிலே கூறுகிறார். இதை விட்டுவிட்டு வெறும் உலகத்தை மட்டும் நாம் சிந்திக்கிற போது சில விடயங்களை அல்லாஹ் வேறொரு தேவைக்காக எமக்கு ஏற்படுத்தினாலும் அதை புரிந்து கொள்ள முடியாமல் நாம் சொல்கிறோம். பாருங்கள், அல்லாஹு தஆலா ஒரு விதியை வைத்திருக்கிறார். சுனன் திர்மிதி என்ற கிரந்தத்தில் 2396 இலக்கத்திலே பதிவு செய்யப்படக்கூடிய செய்தி அந்த விதியை அழகாக கூறுகிறார். அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், இதா அராதல்லாஹு பி அப்திஹில் கைர் அஜ்ஜல லஹுல் உகூபத ஃபித் துன்யா. நன்கு நாம் ஒவ்வொருவரும் சிந்தனையில் நிறுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே எமக்கு சில நேரங்களில் சோதனைகளும் ஏற்படும். சில நேரங்களிலே அருள்களின் வாயில்கள் பிரம்மாண்டமான அளவிலும் திறந்து வைக்கப்படும். ஆனால் அது எதற்கு என்பதனை சிந்திக்க வேண்டிய தேவை எம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. பாருங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு மறுமையிலே நலவை நாடுகிறார், மறுமையிலே ஈடேற்றமான வாழ்க்கையை கொடுக்க விரும்புகிறார் என்றால் அஜ்ஜல லஹுல் உகூபத ஃபி துன்யா. அவருக்கு அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? அவர் செய்த பாவங்களுக்கான தண்டனையை உலகத்திலேயே முன்கூட்டி கொடுத்து விடுவான். இந்த உலக வாழ்க்கையிலேயே கொடுத்து விடுவார். யாருக்கு? மறுமையிலே யாருக்கு அல்லாஹ் நலவை வைத்திருக்கிறானோ அவருக்கு. அதே போன்று யாராவது ஒருவனுக்கு அல்லாஹ் மறுமையிலே கெடுதியை நாடி இருக்கிறார், நரக படுகொலையை நாடி இருக்கிறார், இருள் சூழ்ந்த வாழ்க்கையை நாடி இருக்கிறான் என்றால் அவருக்கு உலக வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? அம்சக அன்ஹு பிதன்பிஹி ஹத்தா யுவாஃபி பிஹி யௌமல் கியாமா. அவர் மறுமையிலே நாசமடைய போகிறார் என்றால் உலகத்திலே அவர் எப்படி இருப்பார்? அவருடைய செயற்பாடுகள் எப்படி இருக்கும்? ஏழு கட்ட முறையிலே இருக்கும். ஆனால் அல்லாஹு தஆலா இவருக்கு தண்டனையை கொடுக்க மாட்டார். இவருடைய பாவங்களை அப்படியே பத்திரமாக வைத்துக் கொள்வார். ஏன்? இதையும் சேர்த்து மறுமையிலே கொடுப்பதற்காக, மொத்தமாக கொடுப்பதற்காக அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான் என்று அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார். எனவே உலகிலே எந்த ஒரு கஷ்டமும் எனக்கு இல்லை, நான் ராஜா போன்று வாழ்கிறேன் என்று சிலர் சிந்தனையில் நிறுத்தியிருக்கலாம். ஒருவேளை அது மறுமையிலே அல்லாஹ் ஒரே பிடியை ஒரே பிடியாக பிடிப்பதற்கு கூட இருக்கலாம் என்பதனை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே இன்று நாம் விளங்கிக் கொள்ளக்கூடிய இந்த அம்சத்தை மிக அழகாக என் சிந்தனையில் நிறுத்த வேண்டும். இந்த உலகத்தை மட்டும் குறிவைக்காமல் நாளை மறுமையை பற்றியும் அடிக்கடி நாம் யோசிக்க வேண்டும். அதற்காக நான் எந்த அளவு தயாராக இருக்கிறேன் சிந்தித்து பார்க்க வேண்டும். உதாரணத்திற்கு சொல்வதென்றால், பகல் நேரத்திற்கு ஒரு திருமண வீட்டிலே எமக்கு விருந்துக்கு அழைப்பு வந்திருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். இந்த நேரம் காலை சாப்பாட்டை பற்றி நாம் பெரிதாக அழைத்துக் கொள்ள மாட்டோம். சில நேரம் சாப்பிடாமல் இருந்து விட்டு திருமண வீட்டிலே இரண்டையும் சேர்த்து சாப்பிடுவதற்கு நினைப்போம். இப்படி மறுமையை பற்றிய சிந்தனை, அதிலே நான் பல நலவுகளை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான தயார் நிலை ஒவ்வொருவருக்கும் காணப்பட வேண்டும். அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது காலத்திலே ஒரு சஹாபி இருந்தார்கள். அந்த மறுமையை பற்றி சிந்தித்தார்கள். தான் செய்த தவறுகளுக்கு மறுமையில் தண்டனை கிடைத்து விடுமோ என்று அஞ்சினார்கள். அஞ்சி அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? அருமையான சம்பவம் சஹி முஸ்லிம் என்ற கிரந்தத்தில் 2688 இலக்கத்தில் பதிவு செய்யப்படுகிறது. ஒரு மனிதர் நோய்வாய்ப்படுகிறார். அவர்களது காலத்தில் ஒரு சஹாபி நோய்வாய்ப்படுகிறார். அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பார்க்க செல்கிறார்கள். அவர் மிகவும் பலவீனமாக காணப்படுகிறார், மிகவும் நலிவடைந்து காணப்படுகிறார், கோழி குஞ்சை போன்று மாறிவிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள், இவருடைய நிலைமை மிக மோசமாக இருக்கிறது. கேட்கிறார்கள் அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மனிதா நீ ஏதாவது ஒன்றை சொல்லிக் கொண்டே இருந்தீரா? அல்லாஹ்விடம் ஏதாவது ஒன்றை நீர் கேட்டுக்கொண்டே இருந்தீரா? அவர் சொல்கிறார், ஆம் யா ரசூலல்லாஹ், அல்லாஹும்மா மா குந்த முஆக்கிபி பிஹி ஃபில் ஆகிரா ஃஅஜ்ஜில்ஹு லீ ஃபித் துன்யா. நான் ஒரு பிரார்த்தனையை கேட்டுக்கொண்டிருந்தேன், ஒரு விடயத்தை அல்லாஹ்விடம் கேட்டுக்கொண்டிருந்தேன். என்ன தெரியுமா? நாளை மறுமை நாளில் எனக்கென்று தண்டனைகள் இருக்கும் என்றிருந்தால் அதனை உலகத்திலேயே அவசரப்படுத்தி தந்துவிடுயா அல்லாஹ் என்று நான் பிரார்த்தித்துக் கொண்டிருந்தேன். அந்த மறுமையிலே எனக்கு அதனை சந்திக்க விருப்பமில்லை, உலகத்திலே முற்படுத்தி தந்துவிடு என்று பிரார்த்தித்துக் கொண்டிருந்தேன் என்று சொல்கிறார்கள். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன், லா துதீஃபுஹு, அவனுடைய தண்டனையை தாங்குவதற்கு உனக்கு சக்தி கிடையாது. அதனை உன்னால் சகிக்க முடியாது. அல்லாஹ்வுடைய வேதனை என்பது அப்படிப்பட்டது. நாம் சில நேரம் எம்மிலே சிலர் நினைக்கிறோம், பல்வேறு பாவங்களை செய்து கொண்டு நாம் பயிரத்து செய்திருக்கிறோம், என்றோ ஒரு நாள் சொர்க்கம் சென்று விடலாம், அதுவரைக்கும் தண்டனையை தாங்க முடியுமா? வந்தலம் சொல்கிறார்கள், உன்னால் தாங்க முடியாது, உன்னால் அதை சகிக்க முடியாது. சொல்லிவிட்டு சொன்னார்கள், அஃபலா குல்த அல்லாஹும்மா ஆத்தினா ஃபித்துன்யா ஹஸனா வஃபில் ஆகிரத்தி ஹஸனா வஃகினா அஸாபன்னார். மனிதா, நீ இப்படி கேட்டதற்கு பகரமாக, யா அல்லாஹ், இந்த உலகிலும் எனக்கு நலனை தா, மறுமையிலும் எனக்கு நலனை தா, நரகிலிருந்து என்னை காப்பாற்றிவிடு என்று நீ பிரார்த்தித்திருக்கலாமே என்று அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதருக்கு ஒரு அழகான பிரார்த்தனையை சொல்லிக் கொடுக்கிறார்கள். அந்த பிரார்த்தனை எமக்கும் பொருந்தக்கூடியது. யா அல்லாஹ், இந்த உலகத்திலே எனக்கு நலனை தா, முட்கூட்டி தந்து விடாதே, தாங்க முடியாது. அதே நேரம் மறுமையிலே, மறுமையிலும் தந்து விடாதே தண்டனைகளே, மறுமையிலும் நல வைத்தார். அல்லாஹும்மா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆகிரத்தி ஹஸனா வஃகினா அஸாபன்னார். இதுதான் இந்த பிரார்த்தனை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி கொடுத்து விட்டு ஃபதஅ அல்லாஹு லஹு ஃபஷஃபா, அதன் பிறகு அந்த தோழருக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அந்த மனிதருக்கு சுகமளிக்கிறான் என்று இந்த செய்தியிலே பதிவு செய்யப்படுகிறது. எனவே நாம் ஒவ்வொருவரும் எம்முடைய மனநிலையை சற்று சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நாம் சரியான ஒரு சிந்தனையில் தான் பயணிக்கிறோமா என்பதனை யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த உலகம் மட்டும்தான் எம்முடைய உயிர் மூச்சாக இருந்து கொண்டிருக்கிறதா, அல்லது மறுமையை பற்றி நாம் சிந்திக்கிறோமா, அதற்காக திட்டமிடுகிறோமா, அதற்காக செயல்படுகிறோமா என்பதனை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படி சிந்திப்பவர்களுக்கு பல பிரயோஜனங்கள் மேற்கண்ட வேத வரிகளிலும் பொன்மொழிகளிலும் அடங்கி இருக்கிறது. அப்படி சிந்திக்காமல் வாழ்பவர்களுக்கு என்னென்ன நஷ்டங்கள் ஏற்பட போகிறது என்பதனையும் மேற்கண்ட வசனங்களும் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வார்த்தைகளும் திட்ட தெளிவாக கூறிக்கொண்டிருக்கிறது. சுருக்கமாக சொல்வதென்றால், இந்த உலகத்தை எப்படி நாம் மனதிலே வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அதே போன்று நாளை மறுமையையும் நாம் திட்டமிட்டு அங்கேயும் நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதற்கு ஏற்றபடியாக நாம் வாழ்ந்து மரணிப்போமாக. அல்லாஹு தஆலா அதற்கு உதவி செய்வானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வலக்கும்.